الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், தியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மொமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவுடைய மாளிகையிலே வந்த மந்திரிக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அவன் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எதை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எங்களுக்கு தடுத்திருக்கிறானோ அத்தனை கருமங்களை விட்டும் தவிர்ந்து அல்லாவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் புனிதமான ரபியூனில் அவ்வல் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய அண்மித்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் ஒரு சிறப்பு மிக்க மாதம் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏன், இந்த மாதத்திலேதான் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறந்தார்கள் என்பதனால் நாங்கள் ஒரு சிறப்பான மாதம் என்று நாங்கள் நினைத்து இதனை வைத்து சந்தோஷம் அடைகிறோம், பல அமல்களையும் செய்து வருகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு ஒரு அருள் கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். மனிதனுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் கூட அவர்கள் அருளாகத்தான் அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். ஒருமுறை ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஒட்டகம் அழுது கொண்டு வருகிறது. ரசூலுல்லாவிடத்திலே வந்து முறைப்பாடு செய்கிறது, யா ரசூலல்லா, என்னுடைய எஜமான் என்னிடத்திலிருந்து பல பிரயோஜனங்களை எடுக்கிறான், என் மூலமாக பல விடயங்களை சாதிச்சுக் கொள்கிறான், ஆனால் எனக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுவது இல்லை யா ரசூலல்லா, எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான், எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டான் என்று ஒரு ஒட்டகம் நபியிடத்திலே வந்து முறைப்பாடு செய்தது. ரசூலுல்லாஹ் கருணையுள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள், அந்த அன்சாரி சஹாபியை அழைத்து அவருக்கு எச்சரிக்கை செய்தார்கள், நீ உயிருள்ள ஒரு பிராணியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினார்கள். எனவே சகோதரர்களே, அந்த மிருகமும் நபியிடத்திலே வந்து முறைப்பாடு செய்து அதனுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அதே நேரத்தில் நபி அவர்களுடைய வஃபாத்தும் மரணமும் இதே ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் ஏற்பட்டிருக்கிறது. உலகத்திலே ஏற்பட்ட ஒரு கவலையான ஒரு செய்தி, உள்ளங்களெல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு, அதுவும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் ஏற்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அந்த காலம் எப்படியான காலம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் ஒட்டி இருக்கக்கூடிய காலம், ஒரு குடும்பத்தை போன்று நபி அவர்களை அவர்கள் அனுசரித்து நபி அவர்களும் அவர்களோடு அன்பாக பழகக்கூடிய காலம் அது. ஊரை விட்டும் வெளியே போவதாக இருந்தால் நபியுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு செல்வார்கள். ஊருக்கு வரும் பொழுதும் நபியுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு வீட்டுக்கு செல்வார்கள். அவ்வளவு அன்போடு பழகக்கூடிய காலம் அந்த காலம். அருமையான சகோதரர்களே, இதனால்தான் ஒரு சஹாபி நபியிடத்திலே வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே இருக்கும் பொழுது உங்களுடைய நினைவு வந்து விட்டால் உங்களை வந்து பார்த்து விட்டு நான் வீடு சென்று விடுவேன். நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய நினைவு வந்து விட்டால் நான் சாப்பாட்டை நிறுத்திவிட்டு உங்களுடைய முகத்தை பார்த்து விட்டு மீண்டும் நான் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வருகிறது, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு நானோ அல்லது நீங்களோ மரணமாகி விடுவீர்கள், மௌத்தாகி விடுவீர்கள். ஆனால் கியாமத்துடைய நாளையிலே நீங்களுமோ நபிமார்களோடு பெரிய அந்தஸ்தில் இருப்பீர்கள். எனக்கு உங்களுடைய திருமுகத்தை பார்க்க முடியாமல் ஆகிவிடுமே என்று கவலையோடு சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை கீழே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இறக்கி நபிக்கு பதிலாக சொல்கிறான், வமை துஇல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நடப்பாங்களோ அவர்கள் கியாமத்துடைய நாளிலே நபிமார்கள், சுஹதாக்கள், நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் அந்த இடத்தில் இறக்கி வைக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நானும் வஃபாத்தாக இருக்கிறேன், நீங்களும் மௌத்தாக இருக்கின்றீர்கள். உலகத்திலே பிறந்த யாரும் நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது. அப்படி வாழ்வதாக இருந்தால் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ வேண்டும். ஆனால் யாருக்கும் உலகத்திலே நிரந்தரமாக வாழ முடியாது, ஒவ்வொருத்தரும் மௌத்தை அனுபவித்து ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிறது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு சஹாபாக்கள் இருந்த அன்பு, சஹாபாக்கள் நபிக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய காலம் அந்த காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மூன்று கட்டங்களிலே வஃபாத்துடைய அந்த முன்னறிவத்தை அறிவித்து வைத்திருந்தான். அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது நபியுடைய வஃபாத்துடைய நோய் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜன்னத்துல் பக்கியாவிலே ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி செல்கிறார்கள். ஒரு ஜனாசாவுடைய விடயத்திலே கலந்து கொண்டு அவர்கள் வீடு திரும்பும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஆரம்பிக்கின்றது. அவர்கள் தன்னுடைய மனைவி மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு திரும்பக்கூடிய வழியிலேதான் அவர்களுக்கு சிறிது தலை வருத்தம் ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உடம்பெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது, கடுமையான காய்ச்சல். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நபியுடைய தலையிலே ஒரு கருப்பு நிற புடவையை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த புடவைக்கு மேலால் சூடு வெளியாகக்கூடிய அளவுக்கு நபிக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வாரார்கள். வந்திருக்கக்கூடிய காலத்திலே அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், நோயிலே அவர்கள் சிரமம் அடைகின்றார்கள். கேட்கிறார்கள் தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து, ஐன அன கதன், நாளைய தினம் நான் யாருடைய வீட்டுக்கு போவது என்று நபி அவர்கள் வருத்தத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு கேட்கிறார்கள். தன்னுடைய மனைவிமார்கள் விளங்கிக் கொண்டார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போவதைத்தான் விரும்புகின்றார்கள் என்று அவர்களுடைய உள்ளங்களிலே தோன்றிவிட்டது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ, யாருடைய மனைவியுடைய வீட்டுக்கு போக வேண்டுமோ நீங்கள் போக முடியும் என்று அனைத்து மனைவிமார்களும் சொல்லிவிடுகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். இந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும், நபியுடைய நிலைமை மாறிவிட்டது. எப்படி வருகின்றார்கள் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு? ஃபதுல் இப்னு அப்பாஸ், அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய இரண்டு பேர்களுடைய தோள்களிலேயும் தன்னுடைய கையை போட்டுக்கொண்டு பூமியிலே கோடிட்டவாறு நடந்து செல்வதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். உள்ளத்திலே
ஒரு திடுக்கம் ஏற்பட்டு விட்டது. என்ன நடந்தது எங்களுடைய ரசூலுல்லாஹ்வுக்கு? ஏன் நபியுடைய தைரியத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள், நபியுடைய அந்த சக்தியை தெரிந்து வைத்திருந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் யோசிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடக்கப் போகிறதோ தெரியாது என்று சொல்லி. ஒரு நாள் மதீனாவிலே இரவு நேரம் நடு நிசியிலே பெரும் ஒரு சத்தம் ஏற்படுகிறது. சஹாபா தோழர்கள் சத்தம் வந்த இடத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்த ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் குதிரையிலே வேகமாக விரைந்து வருவதை பார்த்த சஹாபாக்கள் யோசிக்கின்றார்கள், இந்த நேரத்திலே யார் வருவது? பார்த்தால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலே வேகமாக வந்து சொன்னார்கள், சத்தம் கேட்டது தானே, அது எதுவும் இல்லை, நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த சத்தம் கேட்ட வினாடியிலே அவர்கள் சென்று பார்த்துவிட்டு விரைந்து வரக்கூடிய அளவுக்கு நபிக்கு சக்தி இருக்கின்றது. அந்த அளவுக்கு சக்தி உள்ள நபி அவர்களுக்கு என்ன நடந்தது? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், நடையிலே ஹிஜ்ரத் செய்தார்கள். அவ்வளவு சக்தி உள்ள நபிக்கு என்ன ஆகிவிட்டது என்று சஹாபாக்கள் தடுமாறுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகமாகிக் கொண்டே போகிறது. நபிக்கு தலைவலி மட்டுமல்ல, காய்ச்சல் மட்டுமல்ல, அவ்வப்போது மயக்கமும் ஏற்படுகிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கின்றார்கள். சொல்றாங்க ஆயிஷா இடத்துல, ஹர்ரிகு அலைய சப்அ குரபின் மினல் மா, நீங்கள் என்னிடத்திலே என்னுடைய தலையிலே நீங்கள் ஏழு வகையான கிணறில் இருந்து நீங்கள் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுங்கள், நான் என்னுடைய அருமை சஹாபாக்களை பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் ஒரு பாத்திரத்திலே நபி அவர்களை அமர வைத்தார்கள். ரசூலுல்லாவை அமர வைத்து தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய மேயிலே கொட்டப்படுகிறது. நபி அவர்கள் குளித்து விட்டு வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். மஸ்ஜிதிலே வந்து மிம்பரிலே அமர்ந்து தன்னுடைய தோழர்களை அழைத்து அந்த தோழர்களோடு நபி அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். என்ன சொன்னார்கள்? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா, அல்லாஹ் யஹூதிகளையும் நசாராக்களையும் நாசமாக்குவானாக. இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். இதோ என்னுடைய தோழர்களே, லா தத்தஹிது கபரி வசனன் யுஅபத், என்னுடைய கபரையும் நீங்கள் வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். மேலும் சொன்னார்கள், அருமை தோழர்களே, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு இரண்டு விதமான விருப்பங்களை கொடுத்திருக்கிறான். ஒன்றிருக்குது, உலகத்துடைய அடிப்படையிலே சொத்துக்களை செல்வங்களை அனுபவிக்க முடியும், அல்லது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம், அவனுடைய அன்பு, அவனுடைய கருணை, அவன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் ஆகிரத்திலே அனுபவிக்க முடியும். இப்படி இரண்டு விதமான இஷ்டங்களை ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த அடியானோ அல்லாஹ்விடத்திலே போய் சேருவதை தான் தெரிவு செய்து விட்டார் என்ற வார்த்தையை சொன்னதும் சஹாபாக்களுக்கு புரியவில்லை. ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். தோழர்கள் பேசிக் கொண்டார்கள், இந்த வயசாளி, இந்த அபூபக்கர் ஏன் அழ வேண்டும், நபி அவர்கள் எதைத்தான் சொன்னார்கள், எங்களுக்கு புரியவில்லையே என்று அந்த அபூபக்கரை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், வேறொன்னுமில்லை, நபியுடைய வஃபாத்துடைய செய்தி வந்திருக்கிறது, நபி அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகின்றார்கள், ஆகிரத்துடைய பயணத்தை நோக்கி செல்ல போகின்றார்கள். அந்த அடியார் அது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், எனவே நபி அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று தன்னுடைய தோழர்களுக்கு வழங்கப்படுத்துகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பில் அன்சார், அன்சாரிகளுடைய விடயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் சாப்பாட்டிலே உப்பு எவ்வளவு குறைவாக இருக்கின்றதோ அதை போன்று அவர்கள் குறைவானவர்கள், எனவே அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் நல்லது செய்தால் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பாராட்டுங்கள், அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தால் நல்ல முறையில் நடந்து கொள்ளாவிட்டால் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அன்சாரிகளுடைய விடயத்திலே நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அருமையான சகோதரர்களே, மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றார்கள். நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த இடத்தே தான் நாங்களும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருந்து கொண்டிருக்கிறது. மனித உரிமையை பற்றி பேசக்கூடிய நாங்கள் ஹுகூக்குல் இபாதுடைய விடயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபியுடைய மரண நேரத்திலே நபி அவர்கள் உணர்த்திருக்கின்றார்கள். என்ன சொன்னார்கள்? தன்னுடைய தோழர்களை பார்த்து, அருமை சஹாபாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் என்னை அர்ப்பணித்து விட்டேன். சஹாபாக்கள் சொன்னார்கள், என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், நான் பலி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். சஹாபாக்கள் யோசிக்கின்றார்கள், எங்களுடைய தோழர் எங்களுக்கு கடுகு மணி அளவு கூட மாறு செய்யாதவர்கள், எங்களுடைய உள்ளங்களை நோவிக்காத இந்த ரசூலுல்லா எங்களிடத்திலே பழி எடுக்கப் போகின்றார்களே, பழி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்று சொல்கிறார்களே என்று சஹாபாக்கள் அழ ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் நிலைமைகள் குலைந்து விட்டது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் குன்து ஜலத்து லஹு லஹ்ரன், நான் யாருக்கு சரி முதுகுல அடிச்சிருந்தா ஃபஹாதா லஹ்ரி, இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது என்று தன்னுடைய ஜுப்பாவை தூக்கி அந்த முதுகை காட்டுகின்றார்கள். இதோ நீங்கள் வந்து எனக்கு பழி வாங்கிக் கொள்ளுங்கள், அடியுங்கள் என்று தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்ன நேரத்திலே யாரும் முன்வரவில்லை. மேலும் சொன்னார்கள், யாருக்கு சரி நான் ஏசி இருந்தால் அல்லது மானத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு நான் தரக்குறைவாக நடந்திருந்தால் தயவு செய்து என்னிடத்தில் நீங்கள் பழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மூன்று விடுத்தம் சொல்லியும் எந்த ஒரு சஹாபிக்கும் தைரியம் பிறக்கவில்லை. அந்த நேரம் துஹருடைய நேரமாக இருந்தது. புதன்கிழமை துஹருடைய நேரமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹருடைய நேரம் ஆனதும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டார்கள். பிலாலே, நீங்கள் பாங்கு சொல்லுங்கள். உடனே ஹஜ்ரத் பிலால் பாங்கு சொல்கிறார். லுஹருடைய தொழுகை நடத்தப்படுகிறது. லுஹருக்கு பின்னாலே மீண்டும் நபி தன்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, என்னிடத்தில் இருந்து பழி வாங்கக்கூடியவர்கள் யார் சரி இருந்த அவசரமாக வாருங்கள், அவரை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி எழுந்து நிற்கிறார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் நீங்களும் ஒரு முறை இருக்கும் பொழுது ஒரு யாசகன் வந்து அவர் யாசிக்க கூடிய நேரத்திலே நீங்கள் என்னிடத்திலே மூன்று தீனார்களை வாங்கி கொடுத்தீர்களே, அது எனக்கு கிடைக்கவில்லை யா ரசூலல்லா. சஹாபாக்களுக்கு ஆத்திரம், தன்னுடைய உள்ளத்திலே பல சிந்தனைகள் ஓடுகிறது. நபியுடைய நிலைமையை பாருங்கள், நபி தலையிலே ஒரு கட்டு போடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். நபியுடைய உடம்பிலே காய்ச்சலுடைய அந்த வேதனை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை விட்டும் பிரிய செல்லுகிறார் என்ற ஒரு கவலையோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் கொதித்தார்கள். நபி அவர்கள் ஃபதல் இப்னு அப்பாஸ் இடத்திலே சொன்னார்கள், அவருடைய மூணு திருகங்களையும் கொடுத்து விடுங்கள் அல்லது தீனார்களை கொடுத்து விடுங்கள். மேலும் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் யார் இருக்கின்றார் என்னிடத்திலே பழியெடுப்பதற்கு என்று இரண்டாவது விடுத்தம் மீண்டும் கேட்கின்றார்கள். இன்னொரு சஹாபி எழும்புகிறார். இன்னும் சஹாபாக்களுக்கு ஆத்திரம், கோபம். நபியிடத்திலே பழி எடுக்கப் போகிறாரே. சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் நான் சஃபிலே நின்று கொண்டிருக்க கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அசாவினால் என்னுடைய வயிற்றிலே குத்தினீர்கள், அது எனக்கு காயமாகிவிட்டது யா ரசூலல்லாஹ், எனவே நானும் உங்களுடைய வயிற்றிலே பழி எடுக்க வேண்டும் என்று அந்த சஹாபி சொன்ன நேரத்திலே சஹாபாக்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிறது. இந்த சஹாபி எங்களுடைய தூதரிடத்திலே பழி எடுக்க போகிறாரா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்தார்கள். சொன்னார்கள், இதோ என்னுடைய உடம்பு இந்தா இருக்கிறது, உங்கள் முன்னால் முன் வைத்து விட்டேன் என்று சொன்னதும் தன்னுடைய ஜுப்பாவை தூக்கியதும் தாம் தாமதம் அந்த சஹாபி நபியிடத்திலே வந்து கட்டி அணைத்து அழ ஆரம்பிக்கின்றார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய எனக்கு முசாபகா முஆனக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதே என்று சொல்லி நபியுடைய உடம்பை முத்தமிட்டு அழ ஆரம்பிக்கின்றார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நபி அவர்கள் தன்னுடைய அந்த ஹுத்பா பிரசங்கத்தை முடித்துவிட்டு வீடு சென்று விட்டார்கள். அதுக்கு பின்னால் புதன்கிழமை நடந்த சம்பவங்கள் இவைகள். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை மகரிபுடைய நேரத்திலே மகரிபுடைய தொழுகையை தொழுவிப்பதற்காக வேண்டி பள்ளிக்கு வருகின்றார்கள். மகரிபுடைய நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டமாக இருக்கிறது, காய்ச்சல் இருக்கிறது, தலை வருத்தம் இருக்கிறது, மயக்கமும் வந்து வந்து போகிறது. இப்படியான ஒரு நிலைமையிலே நபி அவர்கள் மகரிபுடைய தொழுகையை வல் முர்சலாத் உர்ஃபா என்ற சூறாவை கொண்டு தொழ வைக்கின்றார்கள். இந்த வியாழக்கிழமையுடைய மகரிபுடைய நேரம் தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் கடைசியாக அந்த சஹாபாக்களுக்கு இமாமத் செய்த நாள். அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாழக்கிழமை மகரிபுடைய நேரம் வரும் போதெல்லாம் அழுவார்கள். கேட்டார்கள் சஹாபா தோழர்கள், ஏன் நீங்கள் அழ வேண்டும்? சொன்னார்கள், எங்களுடைய தூதர் கடைசியாக எங்களுக்கு இமாமத் செய்த அந்த மகரிபுடைய தொழுகையை நினைவு வரும் பொழுது எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும் என்று சொல்வார்கள். அருமையான சகோதரர்களே, வியாழக்கிழமை மகரிபுடைய தொழுகையை தொழுவித்து விட்டு ரசூலுல்லாஹ் வீடு சென்று விட்டார்கள். இஷாவுடைய நேரம் வந்து விட்டது. இஷாவுடைய நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் இன்னும் அதிகமாகிவிட்டது. எந்த அளவுக்கு அதிகமாகிவிட்டது என்று சொன்னால், நபி அவர்கள் இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி எழும்புவதற்கு முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் எழும்பி நிற்க முடியாது. சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் என்னிடத்திலே தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துங்கள், நான் குளித்து விட்டு நான் இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தப்படுகிறது, குளிக்கிறார்கள், உது செய்கின்றார்கள். உது செய்து விட்டு எழும்பி நிற்க முடியாது, மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். சகோதரர்களே, அவ்வளவு வருத்தம். இரண்டாவது முறையும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், அசல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டார்களா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களுடைய வருகையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மீண்டும் தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று. தண்ணீரினால் குடித்து விட்டு உது செய்து விட்டு இரண்டாவது விடுத்தமும் அவர்கள் எழும்பி நிற்க முயற்சி செய்கின்றார்கள், எழும்ப கூட முடியாது, மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். இப்படி மூன்று முறை நடந்ததும் ரசூலுல்லாவுக்கே விளங்கிவிட்டது, என்னால் எழுந்து கூட நிற்க முடியாது, நான் இந்த இடத்திலே இருப்பதுதான் எனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னார்கள். அபூபக்கர் இடத்திலே நீங்கள் இமாமத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய இமாமத்தை பொறுப்பு கொடுக்கிறார்கள். 13 வருட காலம் மஸ்ஜிது நபவியிலே நபியுடைய இமாமத்துக்கு பின்னால் இன்றுதான் வியாழக்கிழமை இஷாவுடைய வக்தை தான் நபி அவர்கள் அபூபக்கருக்கு பொறுப்பாக கொடுக்கிறார். அபூபக்கர் இமாம செஞ்சு கொண்டிருக்க கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹ் படுத்த படுக்கையிலே இருந்து கொண்டு தன்னுடைய வீட்டினுடைய திரையை அகற்றி பார்க்கின்றார்கள். அபூபக்கர் இமாம செய்கின்றார், பின்னாலே சஹாபா தோழர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. மனதால் நினைத்துக் கொண்டார்கள், நான் மரணித்ததுக்கு பின்னாலே என்னுடைய தோழர்கள் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் கட்டுப்படக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைந்து விட்டார்கள் என்று நினைத்து நபி அவர்கள் அந்த படுத்த படுக்கையிலே சந்தோஷம் அடைகின்றார்கள். சொன்னார்கள், ஃபதலையும் அலியையும் அழைத்தார்கள், என்னை தூக்கி கொண்டு அபூபக்கரிடத்திலே கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபதல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபியை தூக்கி கொண்டு, நபியால் எழும்ப முடியாது, நிற்க முடியாது, தூக்கி கொண்டு அபூபக்கருடைய இடது பக்கமாக வைக்கப்படுகிறது. நபி அவர்கள் அபூபக்கருக்கு பின்னாலே நின்று தொழுவதை நாங்கள் ஹதீஸிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, தொழுகை முடிந்ததற்கு பின்னால் வீடு திரும்பி விட்டார்கள். வியாழக்கிழமையுடைய இஷாவுடைய தொழுகை, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரண்டு நாட்களையும் ரசூலுல்லாவை பார்க்க முடியவில்லை. ரசூலுல்லா வெளியிலே வரவில்லை, அவ்வளவு வருத்தமாக ஆகிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னிடத்தில் இருந்த 7 திர்ஹம் அல்லது தீனாரை அவர்கள் சதக்கா செய்து விட்டார்கள், தன்னுடைய அடிமைகளை உரிமையிட்டு விட்டார்கள். மேலும் தன்னிடத்தில் இருந்த ஆயுதங்களை முஸ்லிம்களுக்கு ஹிபத்தாக நன்கொடையாக வழங்கிவிட்டார்கள். இது ஞாயிற்றுக்கிழமை இரவிலே நடந்த சம்பவம். ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலே நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்திலே சஹாபாக்கள் வெளியிலே இரண்டு நாளாக நபியை காணவில்லையே, வெள்ளிக்கிழமை வந்தது ஹுத்பா செய்யவில்லையே, எங்களோடு பேசவில்லையே, எங்களை பார்க்கவில்லையே என்று தடுமாறுகின்றார்கள். அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். நபியுடைய வீட்டுடைய நிலைமையை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆயிஷா நாயை சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று என்னுடைய வீட்டிலே எரிந்து கொண்டிருந்த இலாம்பு அந்த விளக்கு அணைந்து விட்டது. உடனே ஓடோடி சென்று பார்த்தேன், அந்த விளக்கிலே இருந்த எண்ணெய் முடிந்து விட்டது. என்ன செய்தேன், பக்கத்திலே இருக்கக்கூடிய வீட்டிலே உள்ள எண்ணெயை கடனாக வாங்கி நான் என்னுடைய விளக்கை எரிய வைத்தேன் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அகிலத்தாருடைய தலைவர் நபியுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைந்திருக்கிறது. நபியுடைய மனைவியுடைய வீட்டிலே இருந்த சொத்து என்ன சகோதரர்களே, நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது ஒரு உருக்கு சட்டை, அது ஒரு யகூதியிடத்திலே அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் நபியுடைய சொத்தாக இருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியே நபியுடைய காலம் செல்கிறது. திங்கட்கிழமை வந்து விட்டது. நபி அவர்கள் இந்த திங்கட்கிழமை தான் வஃபாத் ஆகினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம். இந்த நேரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சஹாபா தோழர்களுக்கு தொழுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய வீட்டினுடைய அந்த திரையை அகற்றி பார்க்கின்றார்கள். இப்பொழுது நபி அவர்கள் பார்த்ததும் சந்தோஷம் அடைந்து சிரித்து விடுகின்றார்கள். இந்த சைக்கினையை கண்ட அந்த சஹாபா தோழர்கள், தொழுது கொண்டிருந்த சஹாபா தோழர்கள் அவர்கள் நிலை குலம்பி விட்டார்கள். எங்களுடைய தூதருக்கு சுகம் கிடைத்து விட்டது, எங்களுக்கு இமாமை செய்ய போகின்றார், வரப்போகிறாரே என்று சந்தோஷத்தினால் நிலை குலைய ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சிரித்துவிட்டு சைக்கினை மூலமாக சொன்னார்கள், இல்லை நான் வரவில்லை, அதிம்மு சலாத்தக்கும், நீங்கள் தொழக்கூடிய இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் திரும்பி வீட்டுக்கு சென்று விட்டு திரையை மூடிவிட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய அந்த சந்திப்புக்கு பின்னால் நபி அவர்களை நாங்கள் தொழுகையுடைய நேரம் பார்க்கவில்லை, பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரவில்லை, அதுதான் தொழுகையுடைய கடைசி நேர சந்திப்பு என்பதாக அருமை தோழர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய வஃபாத்துடைய நேரம் நெருங்கிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவுடைய நேரம் ஆகிவிட்டது. தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நான் உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டது, நான் உன்னை விட்டும் பிரிந்து விடுவேன். ஃபாத்திமா, நீ உலகத்தில் வாழும் பொழுது நல்ல முறையிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சில உபதேசங்களை ரகசியமாக சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் ஆள ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் கூப்பிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நான் மரணித்ததுக்கு பின்னாலே நீதான் என்னுடைய குடும்பத்திலே முதன் முதலாக என்னை சந்திக்க வேண்டும், சந்திப்பாய் என்ற நல்ல செய்தியையும் சொன்னதும் சிரித்தார்கள். மேலும் சொன்னார்கள், சொர்க்கவாசிகளுடைய பெண்களுக்கு தலைவியாக நீ இருப்பாய் என்று இரண்டு நற்செய்திகள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். மேலும் அதுக்கு பின்னால் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களை அழைத்தார்கள். இரண்டு அந்த பேர குழந்தைகளின் தன்னுடைய மடியிலே வைத்து முத்தமிட்டு அழுதார்கள். மேலும் சில உபதேசங்களை செய்தார்கள். அதற்கு பின்னால் தன்னுடைய மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கும் நல்ல பல புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது துஹாவுடைய நேரம். துஹாவுடைய நேரம் நடந்த நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் அதிகமாகிவிட்டது, நோய் கூடிவிட்டது, காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. ஆயிஷா இடத்திலே சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, மா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அகல்து பி கைபர், கைபரிலே நான் சாப்பிட்ட அந்த நஞ்சூட்டப்பட்ட மாமிசத்துடைய அந்த வருத்தம் உடம்பிலே இருக்கிறது. ஆயிஷா, என்னுடைய நரம்புகளையும் எலும்புகளையும் உடைப்பதை போல இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே, அருமையான சகோதரர்களே, நபியுடைய கடைசி நேரம், நபியுடைய கடைசி வினாடி, கடைசி நிமிடங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், லுஹருக்கு முன்னால், துஹாவுடைய நேரத்துக்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய மடியிலே வைத்து அணைத்துக் கொண்டிருக்கிறேன், அணைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவருடைய கரத்திலே மிஸ்வாக்கை கண்ட ரசூலுல்லாஹ்வுடைய கண் பார்வை அந்த மிஸ்வாக்கின் பக்கம் சென்றது. நான் விளங்கிக் கொண்டேன் ரசூலுல்லாஹ் அந்த மிசுவாக்கை விரும்புகிறார் போல இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் ஆஹிதுஹு லக யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அந்த மிசுவாக்கை எடுத்து தரட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்களுக்கு பேச முடியாது, சைக்கினை செய்கின்றார்கள், எடுத்து கொடுக்கின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி அவர்கள் மிஸ்வாக் செய்ய முற்படுகின்றார்கள், ஆனால் மிஸ்வாக் செய்து கொள்ள முடியாது. ஆயிஷா நாயை கேட்கிறாங்க, உலையிருஹு உலக யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அந்த மிஸ்வாக்கை எடுத்து என்னுடைய பற்களி மூலமாக நான் மென்மையாக்கி தரவா என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சைக்கினை செய்கின்றார்கள். உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய பற்களினால் கடித்து மென்மையாக்கி ரசூலுல்லாவிடத்திலே கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அழகான முறையிலே அந்த மிஸ்வாக்கை செய்கின்றார்கள். மிஸ்வாக் செய்து முடித்ததற்கு பின்னாலே ரசூலுல்லாவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியாக ஆரம்பிக்கின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, ஆயிஷா நாயை சொல்றாங்க, என்னுடைய மடியுடைய மடியிலே நபியை வைத்திருந்தேன், நபியுடைய அந்த பாரம் சற்று அதிகமாக ஆரம்பிக்கின்றது, எனக்கு விளங்கி போகிறது நபி அவர்கள் எங்களை விட்டும் பிரிந்து செல்ல போகிறார்கள் என்ற உணர்வு ஏற்பட்டு விட்டது. சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஆயிஷா நாயை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்து கொண்டு அருகிலே இருந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்திலே தடவிக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் இன்ன லில் மௌத் லசக்ரத். நிச்சயமாக மௌத்துக்கு சக்ரத் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், நிச்சயமாக மௌத்துக்கு சக்ராத்துடைய வேதனை இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை தன்னுடைய வீட்டினுடைய முகட்டின் பக்கம் செல்ல ஆரம்பித்து விட்டது. நபி அவர்கள் தன்னுடைய கையை தூக்கி கொண்டு விரலை அசைத்தவர்களாக இருந்தார்கள், ஆனால் உதடுகள் ஆடி அசைகின்றது, எதனை சொல்லுகின்றார்கள் என்பதை புரியவில்லை. உடனே நான் என்னுடைய காதை நபியுடைய உதட்டின் பக்கம் வைத்து கேட்டேன். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹும்மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அஆலா என்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னித்துடுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, என்னை உயர்ந்த நண்பனிடத்திலே சேர்த்து விடுவாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை கீழே விழ ஆரம்பித்து விட்டது. நபியுடைய பார்வை வீட்டினுடைய முகட்டின் பக்கம் சென்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்து விட்டது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் துடிதுடித்து விட்டார்கள், தடுமாறுகின்றார்கள், எங்களை விட்டும் ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டாரா என்று நிலை குலைந்து விட்டார்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமருடைய நிலைமை, அவர் சொல்கிறார், யார் முஹம்மத் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னாரோ அவருடைய தலையை நான் எடுத்து விடுவேன் என்று அவருடைய நிலைமை மாறிவிட்டது. ஆனால் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவர்கள் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக வேண்டி சென்றிருந்தாரோ அது போன்று நபி அவர்களும் சென்றிருக்கின்றார்கள், வருவார்கள் என்று அவர் நிலை குலைந்து விட்டார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுன்ஹ் என்ற இடத்தில் இருந்து அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் தான் அந்த சஹாபாக்களை அமைதிப்படுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து காட்டினார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.